இலக்கிய சோலை. பைந்தமிழ் தேர்பாகன், செந்தமிழ் தேனி, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தான் வாழ்ந்த காலத்தில் உலக நடப்புகளை உன்னிப்பாக கவனித்தவர். சோவியத் புரட்சி அவரை மிக வெகுவாக கவர்ந்தது. இன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் உலக பார்வை குறித்து பேருரையாற்றுகிறார் தஞ்சாவூர் வழக்கறிஞர் வி எஸ் ராமலிங்கம் அவர்கள்.
பாரதியார் உலக கவி, அகத்தில் அன்பும் பரந்துயர்ந்த அறிவுநிலை ஒளியும் வாய்ந்தோர். ஓர் ஊருக்கு ஒரு நாட்டுக்குரியதான ஒட்டைச்சான் நினைப்புடையர் அல்லர் என்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். ஆம், பாரதியார் உலக மக்களை கூர்ந்து ஆழ்ந்து பார்த்தார். மனித குலத்தின் மேம்பாட்டை கருதினார். பாரதியார் தென் தமிழ்நாட்டில் எட்டயபுரம் என்னும் சிறிய ஊரில் சின்னசாமி ஐயரின் மகனாக பிறந்தார். தமிழ் சூழலிலே வளர்ந்தார். எட்டயபுரம் மன்னருடைய அவைப்புலவரிடையே உரையாடும் அளவு தமிழில் புலமை பெற்றார். இளமையிலேயே கவிமுனையும் ஆற்றல் பெற்றிருந்தார். இப்படியாக இளமை முதலே அவருக்கு தமிழில் நிறைந்த பற்றும் ஈடுபாடும் ஏற்பட்டது. அவருடைய தமிழ்ப்பற்று என்பது நாளாக நாளாக தமிழ் வெறி எனும்படி உருவாகி அவர் வாழ்வின் இறுதி வரை நிலைத்தது. அவருடைய தமிழ்ப்பற்று வெறும் மொழிப்பற்று மட்டும் அன்று, அது தமிழ் மக்கள் பற்றாக வளர்ந்தது. தமிழ்கலை பண்பாடு என தமிழ் நாகரிகத்தை ஒட்டுமொத்தமாக உயர்த்தி பிடிக்கும் கவிஞராக பாரதியார் வளர்ந்தார். தமிழ் மொழியை பற்றியும் தமிழரை பற்றியும் பேசும்போதெல்லாம் உணர்ச்சி வயப்பட்டவராய் வெளிப்பட்டதை அவருடைய பாடல்கள், உரைநடை எழுத்துக்கள் அனைத்திலும் காணலாம். மொழியை பற்றி கூறும்போது சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்தேடி பாப்பா என்றும், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றும் பாரதியார் கூறியதை மறக்க முடியுமா? தமிழ்நாட்டின் மீது அவர் கொண்டிருந்த பற்றை தமிழ்த்திரு நாடுதனை பெற்ற தாயென்று கும்பிடடி பாப்பா என்றும், செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்றும் பாடி வெளிப்படுத்தினார். தான் தமிழன் என்று பெருமையுடன் கூறிக்கொண்டார். தமிழர்கள்தாம் உலகில் சிறந்து ஒளிர வேண்டும் என அவர் பேராசைப்பட்டார். பரளீசூர் நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்தில், தமிழச்சியை விட இன்னொருத்தி அழகாக இருப்பதில் எனக்கு சம்மதமில்லை என்று எழுதினார். அவ்வளவு தமிழ்ச்சார்பு உடையவர் பாரதியார். ஆனால் அவருடைய பார்வை தமிழோடும் தமிழ் நாட்டோடு மட்டும் குறுகிவிடவில்லை. இளமையிலேயே தந்தையை இழந்தார். தந்தை போனபின் காசிக்கு போய் வாழ்ந்தார். அங்கு வடமொழி பயின்றார். தமிழரான பாரதியார் இந்தியாவை கண்டார். அவருக்கு இந்திய பார்வை வந்தது. ஆங்கில படிப்பு அவருக்கு உலகத்தை காட்டியது. அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது சுதேசமித்திரன் ஆசிரியர் ஜி சுப்பிரமணிய ஐயர் 1904 அவரை சந்தித்ததுதான். மதுரை சேதுபதி உயர்நிலைப்பள்ளியின் தமிழாசிரியராக இருந்த பாரதியாரை ஜி சுப்பிரமணிய ஐயர் தன்னுடன் சென்னைக்கு அழைத்து வந்து சுதேசமித்திரனில் உதவி ஆசிரியராக அமர்த்தினார். அது முதல் அவருக்கு ஒரு விரிந்த பரந்த பார்வை ஏற்பட்டது. ஜி சுப்பிரமணியருடைய தொடர்பால் பாரதியார் அரசியலில் ஈடுபட்டார். காங்கிரஸ் இயக்கத்தில் பங்கு கொண்டார். அன்றைய இந்திய தலைவர்களை அறிந்து கொண்டார். காங்கிரஸ் மாநாடுகளில் கலந்து கொண்டார். பாரதியார் இவை மூலம் அகில இந்தியாவையும் கூர்ந்து பார்த்தார். அவருடைய பார்வை இந்திய பார்வையாக விரிந்தது. சுதேசமித்திரன் பத்திரிகையில் துணை ஆசிரியராக பொறுப்பேற்றபின் அவர் உலகச் செய்திகளை உடனுக்குடன் அறிய வாய்ப்பு கிட்டியது. ராய்ட்டர் போன்ற செய்தி நிறுவனங்கள் சுதேசமித்திரன் அலுவலகத்துக்கு செய்திகளை அளித்தன. பல பத்திரிகைகளை படிக்கும் தேவையும் ஏற்பட்டது. வெளிநாட்டு செய்தி கட்டுரைகளை தமிழில் மொழிபெயர்க்கும் பணியும் பாரதிக்கு வந்தது. சுதேசமித்திரன் பத்திரிகை பணி பாரதியின் உலக பார்வையை செழுமைப்படுத்தியது. செய்திகள் எல்லோருக்கும் கிடைத்தன. ஆனால் பாரதிக்குத்தான் உலக பார்வை இருந்தது. பாரதியார் தமிழனாக இருந்து கொண்டே உலகத்தை பார்த்தார். உலக நடப்புகளை தமிழ் மக்களுக்கு தெரிவித்து விளக்கமும் கொடுக்கிறார். உலக நிகழ்வுகளுக்கு பொருள் சொல்கிறார். அப்படி பொருள் சொல்லும்போது அவர் கொண்டிருந்த வாழ்க்கை தத்துவ நிலையிலிருந்துதான் சொன்னார். அவருடைய இறை நம்பிக்கை, இறை கோட்பாடு அவருடைய உலக பார்வையை உருவாக்கின. எல்லா வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு உலக மக்கள் அனைவரும் ஒன்றே என்னும் கொள்கை அவரிடம் உறுதிப்பட்டிருந்தது. அதனால் உலக நிகழ்வுகளால் அவர் பாதிக்கப்பட்டார். நல்ல நிகழ்வுகளை வரவேற்றார், தீய நிகழ்வுகளை கண்டனம் செய்தார். அவர் அரசியல் நிகழ்வுகளை மட்டும் கவனிக்கவில்லை, கலை இலக்கிய பண்பாட்டு நிகழ்வுகளையும் கூர்ந்து நோக்கினார். இந்த பார்வை அவருடைய பாக்களிலும் கட்டுரைகளிலும் வெளிப்படுவதை நாம் தெளிவாக அறிய முடியும். 1917 நடந்த ருஷ்ய புரட்சி பற்றி பாரதியார் எழுதிய கவிதையை அறியாதார் யார்? அந்த புரட்சி ஒரு நாட்டுக்குள் நடந்த அரசியல் மாற்றமாக பாரதியார் கருதவில்லை. அதை யுகப்புரட்சி என்றார். அப்பாடலின் இறுதியில் இடிபட்ட சோர் போலே கழிவெழுந்தான், கிருதயுகம் எழுகமாதோ என கூறி முடிக்கிறார். அந்த புரட்சி உலக முக்கியத்துவம் வாய்ந்ததென அறிவிக்கிறார். உலகில் தீமை மாய்ந்து நன்மை விளைவதன் அறிகுறியாக கொண்டார். தமிழ்நாட்டில் வாழ்ந்த பாரதியார் அந்த புரட்சியை தன் நாட்டுக்கு தொடர்புடையது போல வரவேற்று மகிழ்கிறார். விடுதலை பெற்ற ருஷிய மக்களோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார். முடியாட்சியை சாய்த்து குடியரசு எழுந்தது என அறிவிக்கிறார். இப்படி ருஷ்ய புரட்சியை வரவேற்று விளக்கம் சொன்ன இந்திய கவிஞர் வேறு யாரும் இருந்ததாக தெரியவில்லை. அதுபோலவே போரில் தோற்ற பெல்ஜியத்துக்கு வாழ்த்து பாடுகிறார். அறத்தினால் விழுந்து விட்டாய் என்று பாடலை தொடங்குகிறார். அந்த பாட்டில் பெல்ஜிய நாட்டு மக்களின் அற உணர்ச்சியை, மான உணர்ச்சியை, வீரத்தை வாழ்த்தி போடுகிறார். இறுதியாக அவர்கள் வெல்வார்கள் என உற்சாகமூட்டுகிறார். ருஷ்ய மக்களின் வெற்றியை பாடிய பாரதியார் வீழ்ந்த பெல்ஜியத்தின் வீரத்தை பாடுகிறார். இரண்டிலும் அவருடைய பார்வை ஒரே கோணத்தில் இருந்தது. அது அறம் வெல்லும், பாவம் தோற்கும் என்னும் கோட்பாட்டு கோணம்தான். உலகில் எங்கு அநீதி நிகழ்ந்தாலும் பாரதியார் எதிர்த்தார். பிஜி தீவில் வாடிய நம் பெண்களுக்காக அழுதார். தென்னாப்பிரிக்காவில் நம் மக்கள் நடத்திய போராட்டங்கள் பற்றியும் அவற்றுக்கான காரணங்கள் பற்றியும் தெளிவாக எழுதி காட்டினார். மகாத்மா காந்தியை கை கொண்ட அகிம்சை வழி போராட்டம் பற்றி விளக்கினார். காந்தி பசு கார்ட்டூன் எல்லோரும் அறிந்ததே. ஆப்பிரிக்காவில் நிலவிய நிறவெறி கொள்கையின் கொடுமையை விவரித்து கண்டித்தார். பாரதியார் தான் ஆசிரியராக இருந்து நடத்திய இந்தியா, சக்கரவர்த்தினி ஆகிய இதழ்களில் உலகத்தின் பல நாடுகளில் ஏற்பட்டு வந்த சமூக மாற்றங்கள் பற்றி விமர்சனம் செய்தார். மேல் நாடுகளிலும் கீழே நாடுகளிலும் பெண்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது பற்றி பல கட்டுரைகள் வரைந்தார். அவ்வாழ்க்கை முறை நம் நாட்டு பெண்களுக்கு தரக்கூடிய படிப்பினை என்ன என்பதையும் விளக்கினார். சியு சீன் என்ற சீனத்து ஸ்திரீ செய்த பிரசங்கம் என்னும் கட்டுரை ஒரு எடுத்துக்காட்டு. பாரதியார் பிற நாடுகள் பற்றி கூறும் செய்திகள் துல்லியமாக இருக்கும். அராபியர், யூதர் போன்ற இனத்தார் பற்றி கூறும்போது அவர்களின் நம்பிக்கைகள், சமய கொள்கைகள், பழக்க வழக்கங்கள் பற்றி மிகச் சரியாக சொல்வார். அதில் பிழையே இருக்காது. எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன் என்று அறிவித்தரல்லவா அவர்? தான் உறுதியாக அறியாத செய்தியானால் இப்படி கூறுகிறார்கள் என்பார். பாரதியார் ஒரு பாடலில் கன்பூசி மதம் என்கிறார். நாம் கன்பூசியஸ் என்னும் ஆங்கில வடிவத்தையே பழகியிருக்கிறோம். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு வந்த ஒரு சீன மாணவரை சீனத்தில் கன்பூசியஸை எப்படி அழைப்பீர்கள் என கேட்டோம். அவர் கண் பூஜி என்றார். அன்று பாரதியார் பெயரை கூட எவ்வளவு துல்லியமாக கூறுகிறார் என அறிந்தோம். உலக மதங்கள் பற்றி கூறும்போதும் அந்த மதத்தின் சிறப்பு கூறுகளை கூறுகிறார். எதையும் மேலோட்டமாக பார்க்காமல் ஆழ்ந்து உண்மை பொருளை காண்பது அவர் வழக்கம். உலகின் பெரும் சமயங்கள் பற்றி அவர் தெளிவாக அறிந்திருந்தார். உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் இருந்து அவர் அறிவை பெற தயங்கியதில்லை. அவருடைய கண்களும் காதுகளும் விழிப்புடனேயே இருந்தன. எல்லா திசைகளிலிருந்தும் அறிவு எம்மை வந்து எய்துக என்னும் வேத வாக்கியத்துக்கு இலக்கியமாக இருந்தார். உலக இலக்கியங்கள் பற்றி பரந்த அறிவு அவருக்கு இருந்தது. ஆங்கில பள்ளிகளை வெறுத்த பாரதியார் ஆங்கிலத்தை வெறுக்கவில்லை. அவருக்கு ஷெல்லி மீது மிகுந்த காதல். தன்னை ஷெல்லி தாசன் என்று அழைத்து கொண்டார். எட்டயபுரத்தில் ஷெல்லி கிளப் வைத்தார். அவருக்கு ஆங்கில புலமை மிக்கிருந்தது. ஆங்கிலேயருடைய ஆட்சியை எதிர்த்த பாரதியார் ஆங்கில இலக்கியத்தை தோய்ந்து நுகர்ந்தார். அந்த தாக்கம் அவருடைய பாடல்கள் இருப்பதை காணலாம். ஷெல்லி எழுதிய அவர் ஸ்வீட்டஸ்ட் சாங்ஸ் ஆர் தோஸ் த டெல் ஆஃப் சேடஸ்ட் தாட்ஸ் என்ற கவிதை வரியை உள்வாங்கி இனிய இசை சோகமுடைத்து என்றார். இது ஒரு எடுத்துக்காட்டு தான். அவருக்கு 9 மொழிகள் தெரியும். அவர் படித்த நூல்களும் ஆசிரியர்களும் இன்னும் பட்டியலிடப்படவில்லை. அவருடைய எழுத்துக்களை படித்தால் அவர் நேராகவும் மறைமுகமாகவும் குறிப்பிடும் நூல்களையும் ஆசிரியர்களையும் அறியலாம். ராஜாராம் மோகன் ராயை பற்றி எழுதும்போது இவரை பற்றி கார்லைல் எழுத நேர்ந்திருந்தால் இவரை ஒரு அரை வீரன் என்று கூறியிருப்பார் என்கிறார். இதிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால் பாரதியார் கார்லைல் எழுதிய ஹீரோ அண்ட் ஹீரோவர்ஷிப் என்னும் நூலை படித்திருந்தார் என்பது. அவருடைய காலத்தில் பலரும் அறிந்திராத அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மனை பற்றி பாரதியார் விமர்சனம் செய்து விட்மனின் கவிதையில் உள்ள தனித்துவத்தை கூறியுள்ளார். ஜப்பானிய கவிஞர் நோகுச்சியின் கவிதை சிறப்பை கூறுகிறார். இவைகள் எடுத்துக்காட்டுகள் தான். இன்னும் எத்தனையோ உலக இலக்கியங்கள் பற்றியும் இலக்கியவாதிகள் பற்றியும் பாரதியார் கூறுகிறார். இலக்கியங்கள் மட்டுமல்லாது தத்துவ கொள்கைகள் பற்றியும் பேசுகிறார். பிரெஞ்சு புரட்சி உலகத்துக்கு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் எனும் முப்பெரும் கொள்கைகளை வழங்கிற்று. இக்கொள்கைகளை பாரதியார் இருகப்பற்றி கொண்டார். புதுச்சேரியில் நடத்திய இந்தியா பத்திரிகையில் இம்மூன்று வாசகங்களையும் கொள்கைகளாக அச்சிட்டார். இக்கொள்கைகளின் அடிப்படையில் உலகில் நிகழ்ந்த அரசியல் மாற்றங்களை மதிப்பிட்டார். உலகில் எங்கெல்லாம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அடிப்படையில் அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டனவோ அவற்றை உடனே வரவேற்று பாராட்டி எழுதினார். பாரசீக நாட்டில் பிரதிநிதிகள் சபை ஏற்பட்டதை தன் இந்தியா பத்திரிகையில் குறிப்பிட்டு பாராட்டினார். சுதந்திரத்திற்கு போராடிய மக்களையும் தலைவர்களையும் தமிழ் மக்களுக்கு அடையாளம் காட்டினார். இந்த வகையில்தான் மாதினி பற்றி எழுதினார். மாதினியின் உறுதிமொழியை பாடலாக வெளியிட்டார். அறிஞர் வரா இவ்வாறு கூறுகிறார். உலக இயக்கங்கள் அனைத்தையும் கூர்ந்து கவனித்தார். பசையான ஒன்று அவைகளில் எதில் கண்ணில் பட்டாலும் அதை தமிழோடு சேர்த்து ஒட்டிக்கொள்ளும்படியாக செய்தார். அவருக்கு தமிழன் என்ற பெருமிதம் இருந்தாலும் அவருடைய குறைகளை அஞ்சாமல் சுட்டி காட்டினார். நமக்கு அறிவு புகட்டி வழிகாட்டும் பிற நாட்டு செயல்பாடுகளை நமக்கு சுட்டி காட்டினார். சுதந்திர தேவி என்னும் பாடல் ஒரு எடுத்துக்காட்டு. அப்பாடலில் பாரதியார் பின்வருமாறு கூறுகிறார். மேற்றிசை பல நாட்டினர் வீரத்தார் போற்றி நின்னை புதிநிலை எய்தினர். குற்றினுக்குயிர் கோடி கொடுத்தும் நின் பேற்றினை பெறுவேமெனல் பேணினர். மேல்நாடுகளில் மக்கள் சுதந்திரத்திற்காக இரத்தம் சிந்தி இன்னுயிர் ஈந்து போராடிய புரட்சி நடவடிக்கைகளை வியந்து போற்றுகிறார். நம் மக்களிடம் சுதந்திர உணர்வு இல்லாததை கண்டிக்கிறார். நம் மக்கள் பற்றி கூறும்போது என்றும் அடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று வேதனைப்படுகிறார். மேலை நாட்டின் ஆட்சியை எதிர்த்து போராடிய பாரதியார் அவர்களுடைய சிறப்பியல்புகளை மனந்திறந்து பாராட்டுகிறார். எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்னும் பரந்து விரிந்த பார்வை அவருக்கு இருந்தது. மேலாட்டு சிந்தனைகளை புரிந்து ஏற்றுக்கொண்டார். நமக்கும் விளக்கினார். நாம் இன்று பேசும் சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம் என்பது மேலை நாட்டு சிந்தனையாளர்களின் கொடைதானே. மேலை நாட்டு கல்வியில்தான் மகாத்மா முதல் அனைத்து சுதந்திர போராட்ட தலைவர்களும் உருவானார்கள். நம் நாட்டு சிந்தனை இல்லையென்று பாரதியார் புறந்தள்ளவில்லை. அவர் உலகத்தை சமநோக்குடன் பார்த்ததன் விளைவு இது. பாரதியார் தமிழ் மக்களையும் தமிழ் நாட்டையும் சிறப்பாக நேசித்தார். மிகச் சார்புடன் பேசினார். அடுத்து பாரத மாதாவை தாய் தெய்வமாக துதித்தார். இந்திய மக்கள் அனைவரையும் ஒரே மக்களாக பார்க்கும் மனப்பக்குவம் இருந்தது. எல்லோரையும் பிரிவின்றி பார்க்கும் பெரும் பார்வை அவருக்கு இருந்தது. எந்த அடிப்படையில் வேறுபாடுகள் அறிந்த இந்த மக்களை ஒன்றாக இணைத்து பார்த்தாரோ அதே அடிப்படையில் உலக மக்கள் அனைவரையும் பாரதியார் இணைத்து பார்த்தார். புதிய இந்தியாவை உருவாக்கிய மகாத்மா, வெள்ளை ஆட்சியை எதிர்த்து போராடிய மகாத்மா, ஆங்கிலேயரை உள்ளடக்கிய உலக மக்கள் அனைவரையும் சகோதரர்களாக பாவித்தார். அதே உணர்வுடன் தான் பாரதியார் அனைத்துலக மக்களையும் பார்த்தார். உலக மக்கள் அனைவரையும் உறவினராக பார்த்தார். அவருடைய உலக பார்வையின் அடிநாதம் மனித நேயம், அன்புடைமை, அன்பு முற்றிய அருள் உள்ளம். உலக மக்களுடன் தன்னை இணைத்து கொண்டார். அன்பும் மனித நேயமும் இல்லாமல் உலக பிரச்சனைகளை அவர் பார்க்கவில்லை. உலகத்தில் நடந்த போர்களை அவர் வெறுத்தார். உலக மக்கள் அனைவரும் அன்பால் பிணைந்து வாழ வேண்டும் என விரும்பினார், வாழ முடியும் என நம்பினார். ஜனவகுப்பு என்னும் கட்டுரையில் பின்வருமாறு எழுதுகிறார். எங்கிருந்தோ வந்து இவ்வுலகத்தில் சில நாள் வாழ்கிறோம். செத்த பிறகு நம்முடைய கதி என்ன ஆகுமோ கடவுளுக்குத்தான் தெரியும். மூன்றே முக்கால் நாழிகை உயிர் வாழ்வது சந்தோஷத்துடன் இருந்துவிட்டு போகக்கூடாதா? அடடா, இந்த பூமியில் மனித உயிர்க்கு எத்தனை கஷ்டம், எத்தனை பயம், எத்தனை இடையூறு, எத்தனை கொலை, எத்தனை துரோகம், எத்தனை பொய், எத்தனை கொடுமை, எத்தனை அநியாயம், ஐயோ பாவம். அடா மனிதர்களே, எத்தனை சாஸ்திரங்களுக்கும் ஆக்கினைகளுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் நம் மனிதர் உடன்பட்டு இருக்கவில்லையா? ஒரு புது கட்டுப்பாடு செய்து கொள்வோம். அந்த கட்டுப்பாடு யாதெனில், ஒருவருக்கொருவர் மனத்தாலும் தீங்கு நினைப்பதில்லை, ஒருவருக்கொருவர் பயப்படல் இல்லை. மானிடரே, இந்த விரதம் எடுத்து கொள்ளுங்கள். இது பிழைக்கும் வழி. தெருவில் நடக்கும் போதே முன்பின் தெரியாத மனிதர் கூட ஒருவருக்கொருவர் கோபம் அல்லது அவமதிப்பு அல்லது பயத்தோடு பார்த்து கொள்கிறார்கள். மனிதனுக்கு மனிதன் இயற்கையில் விரோதம் என்ற நிலையில் உங்களுடைய மூடத்தனமான மனுஷ நாகரீகம் வந்து சேர்ந்திருக்கிறது. இதை மாற்றி அன்பை மூலாதாரமாக்க வேண்டும். அந்த கட்டுரையின் இறுதியில் தன் தீர்ப்பை கூறுகிறார். அன்புதான் இதற்கெல்லாம் தீர்ப்பு. எல்லா மனிதருக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும், குழந்தைக்கும் வெள்ளைக்கும் மஞ்சளுக்கும் செம்புக்கும் கருநிறத்து நீக்குறவருக்கும் சகலருக்கும் உள்ளே பரமாத்மா பரம புருஷனாகிய நாராயணனே அந்தரியாமியாய் நின்று வெளித்தொழில்களை நிகழ்த்துகிறான். அதனால் மானிடரே, சகோதர உணர்ச்சியே தீர்ப்பு. சகோதர உணர்ச்சியை பற்றி கவிதைகள் பாடுவதும் நீதி நூல்கள் புகழ்வதும் வர்த்தமான பத்திரிகைகள் கர்ஜனை செய்வதும் இவ்வுலகத்தில் சாதாரணமாக இருக்கிறது. நடையில் எந்த கண்டத்திலும் எந்த மூலையிலும் அந்த முயற்சி காணப்படவில்லை. அது நடைக்கு வர வேண்டும். கண்ணில்லாதவன் வானசாஸ்திரம் படிக்க முடியாது. ஆதலால் அன்பில்லாவிடின் இன்பமில்லை. இன்பத்தை தேடித்தேடி எங்கும் எப்பொழுதும் எதனிலும் காணாமல் வருந்துகிற மானிடரே, கேளுங்கள். அன்புண்டானால் இன்பம் உண்டு என்பதை புத்த பகவான் கண்டுபிடித்து சொன்னார். அந்த யுக்தியின் மகிமையை நேரே மனிதர் தெரிந்து கொள்ளாமல் அவர் காட்டிய பயனை அடையாமலே இருந்து வருகிறார்கள். அன்பு கொள்கையில் இருந்தால் போதாது, செய்கையில் இருக்க வேண்டும். இந்த அறிவுரையை பாருங்கள். இது தமிழருக்கு மட்டுமோ இந்தியருக்கு மட்டுமோ கூறப்படவில்லை. இன, மொழி, நிற, நாட்டு வேறுபாடின்றி மனிதகுலம் முழுமைக்குமாக சொல்லப்பட்ட அறிவுரை. மனிதகுலம் முழுமையும் இன்பமாய் வாழ வழி சொல்கிறார். இந்த கட்டுரையில் அவருடைய உலக பார்வையின் அடிப்படை குறிக்கப்படுகிறது. அதாவது, எல்லா மனிதர்களுக்குள்ளும் இறைவனே அந்தரியாமியாக இருந்து இயக்குகிறான் என்னும் கொள்கை. பாரதியார் இதை எல்லா உயிரிலும் நானே இருக்கிறேன் என்றான் கண்ணபிரான் என்றும் கூறியுள்ளார். இந்த கொள்கை பாரதியாருடைய எல்லா கவிதைகளிலும் எழுத்துக்களிலும் வெளிப்படுவதை யாரும் அறியலாம். பாரதியார் மனிதகுலத்துடன் மட்டுமே அல்லாது உலக உயிர்கள் அனைத்துடனும் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார். அதன் வெளிப்பாடுதான் காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீங்கள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்னும் பிரகடனம். எல்லா உயிர்களுடனும் தன்னை இணைத்து கொண்டதால் அவருக்கு பிரிவு உணர்ச்சி இல்லை. உலகமே இன்பமயமாய் தெரிந்தது. எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தாய் இறைவா என்று பாட முடிந்தது. உயிரற்ற ஜடப்பொருளிலும் அவர் இறைவனை கண்டார். வையத்தே ஜடவஸ்து இல்லை என்று அவர் கூறுகிறார். பாரதியார் தன்னை தமிழ்கவியாக இந்திய தேசிய கவியாக மட்டும் கருதி கொள்ளவில்லை. தன்னை புது உலகம் படைக்க வந்த கவிஞனாகவே கருதி கொண்டார். வரா இவ்வாறு எழுதுகிறார். சிறப்பாக தமிழன் பாரதியாரின் கண்ணில் பட்டாலும் மனிதன் என்ற வகையிலேதான் பாரதியார் அவனை பார்த்தார். தமிழன் என்பதற்கு பதிலாக எந்த நாட்டினுடைய பெயரை கொடுத்தாலும் பாரதியாரின் கவிதை அந்த நாட்டுக்கு பொருத்தமுள்ளதாக இருக்கும். எனவே அவர் சர்வதேச கவி, அதாவது உலக மகாகவி. பாரதியார் தான் தோன்றியது எதற்காக என்பதை அவரே அறிவித்து கொண்டார். விநாயகர் நான்மணி மாலையில் மொய்க்கும் கவலை பகை போக்கி, முன்னோன் அருளை துணையாக்கி, எய்க்கு நெஞ்சை வலியுறுத்தி, உடலை இரும்பு கிணையாக்கி, பொய்க்கும் கலியை நான் கொன்று, பூலோகத்தார் கண்முன்னே மெய்க்கும் கிருத யுகத்திலேயே கொணர்வேன், தெய்வ விதி இகுதே என்று முழங்குகிறார். பாரதி கருத்தில் கலியுகம் என்பது அனைத்து தீமைகளும் பஞ்சமும் நோயும் வஞ்சனை பொறாமை துன்பமும் மண்டி இருள் நிறைந்திருக்கும் உலகம். அதை மாய்த்து அறமும் இன்பமும் ஒளிர்ந்து விளங்கும் உலகம்தான் கிருதயுகம். இந்த உன்னதமான உலகை உருவாக்க நான் வந்தேன் என்று பாரதி அறிவிக்கிறார். மனிதர்கள் தம்மை உய்விக்க தோன்றியவர்களை அடையாளம் கண்டுகொள்வதில்லை, எனவே அவர்களை அறிவித்துக் கொள்கிறார்கள். இயேசுநாதர் தன்னை ஈசகுமாரன் என்று சொல்லிக் கொண்டார். அதுபோல் பாரதி தன்னை அறிவித்துக் கொண்டார். செத்தபின் சிவலோகம் செல்ல அவர் வழி சொல்லவில்லை. பூலோகத்தார் காண புது உலகம் சமைப்பேன், இது தெய்வமிட்ட ஆணை என அறிவிக்கிறார். மேலும் நல்ல குணங்களே நம்மிடை அமரர் பதங்களாம் கண்டீர், பாரிடை மக்களே கிருத யுகத்தினை கேடின்றி நிறுத்த விரத நான் கொண்டனன் என்கிறார். இந்த அறிவிப்பு பாரில் உள்ள அனைத்து மக்களை நோக்கி செய்யப்படுவதை நோக்க வேண்டும். பாரதியாருடைய இறுதி குறிக்கோள் புதிய உலகை உருவாக்குவது. அவருடைய கவிதைகள் முழுவதிலும் இந்த குறிக்கோள் பரவலாக வெளிப்படுவதை நாம் காணலாம். முன்னர் வாழ்ந்த ஞானிகளும் அடியார்களும் இறைவனிடம் முக்தி வேண்டி நின்றனர். பாரதியார் வேண்டுவதை கவனியுங்கள். பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன், மண்மீதுள்ள மக்கள் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் புற்பூண்டு மரங்கள் யாவும் என் வினையால் எடும்பை தீர்ந்தே, இன்புற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவதேவா. ஞானாகாசத்து நடுவே நின்று நான் பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக, துன்பமும் இடிமையும் நோவும் சாவும் நீங்கி சார்ந்த பல் உயிரலாம் இன்புற்று வாழ்க என்பேன். இதனை நீ திருச்செவி கொண்டு திருவுளம் இறங்கி அங்கனே ஆகுக என்பாய் ஐயனே. இந்நாள் இப்பொழுது எனக்கு வரத்தினை அருள்வாய். இவ்வேண்டுதல் உலகம் உய்யத்தானே. பெரிதோரிடத்தில் உயிரலாம் இன்புற்றிருக்க வேண்டி இன்னின் இருதாள் பணிவதே தொழிலெனக் கொண்டு கணபதி தேவா வாழ்வேன் கடித்தே என்கிறார். ஆழ்க உள்ளம் சலனமில்லாது அகண்ட வெளிக்கண் அன்பினையே சூழ்க, துயர்கள் தொலைந்திடுக, வீழ்க கலியின் வழியலாம் கிருத யுகந்தான் மேவுகவே. இப்படியாக அவருடைய வேண்டுதலெல்லாம் உலக மக்கள் அனைவருடைய நலனை நோக்கியே இருக்கிறது. இவருக்கு முன்னோடிகள் திருவருட்பிரகாச வள்ளலார், தாயுமான சுவாமிகள். ஒருவர் வாடிய பயிரை கண்டு வாடினார், இன்னொருவர் எல்லா உயிரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்றார். அவர்களை விடவும் அழுத்தமாக உலக நன்மைக்கு வேண்டியவர் பாரதியார். உலக நன்மைக்கு பாடுபடும் கருவியாக தன்னை கருதி கொண்டார். அதை சாதிக்கும் திறன் தனக்கு வேண்டுமெனவும் வேண்டினார். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு, எந்தன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும், கலி சாடும் திறன் எனக்கு வேண்டும். இதுவே அவருடைய வேண்டுதல். பாரதியாருடைய அன்பு உள்ளம் உலகம் அனைத்தையும் அணைத்து கொண்டது. உலகம் உய்ய அவர் காட்டும் நெறி யாது? உலகம் உய்ய ஒரே வழி அன்பு வழிதான். நீர் எம் மதத்தை கை கொண்மேன், இங்கு உங்களுக்கு தொழில் அன்பு செய்தல் கண்டீர் என்பது காண்க. உலகில் போர்களும் பிணக்குகளும் இல்லாது இருக்க வேண்டும். பாரதியார் கூறுகிறார், இடம் பெரிதுண்டு வையத்தில், இதில் ஏதுக்கு சண்டைகள் செய்வீர். இன்று வரை உலகில் போர்கள் இடம் தேடியே நடக்கின்றன. கனிமங்களை தேடி போர், எல்லோரும் வாழுமாறு சர்வதேச உறவுகள் இன்னும் உருவாகவில்லை. எல்லாரும் இங்கு வாழ முடியும் என்பதை பாரதியார் வலியுறுத்துகிறார். பிறர் பொருளை தேடுதல் வேண்டாம் என்றார். வலியோர் மெலியோரை காக்க வேண்டுமே அன்றி காயக்கூடாது. இன்று வலிமையுடைய பெரிய நாடுகள் அடுத்த நாடுகளை தாக்குவது கண்கூடு. இந்த அநீதிகள் நிகழா உலகமே பாரதியார் சமைக்க விரும்பினார். உலகம் முழுமைக்குமாக என்ன அறம் வேண்டுமோ அதை சொன்ன பாரதியார் இந்த வாழ்க்கையில் நம்பிக்கையுடையவர். அவர் ஆக்க சிந்தனை உடையவர், எதிர்மறை சிந்தனை உடையவர் அல்ல, வாழ்க்கையில் நம்பிக்கையற்றவர் அல்ல. இந்த வாழ்வை முழுமையாக நம்பினார். அறம் வெல்லும், பாவம் தோற்கும் என்று உறுதி அவருக்கு இருந்தது. அதனால்தான் இந்த உலகத்தை சீர்திருத்த முடியும் என்று இறுதி மூச்சு வரை அவர் பாடுபட்டார். அவர் பாடல்களில் ஒப்பாரி கிடையாது, அழுகை கிடையாது. அவருடைய பாடல்களில் மக்களுக்காக வாடிய வாட்டம் இருந்தது. மக்களுக்காக துன்பத்தை வெளியிட்டார், மக்களுக்காக இறக்கப்பட்டார், கோபப்பட்டார். ஆனால் என்றைக்கும் அவர் நம்பிக்கை இழந்து துயரத்திலே விழுந்தது இல்லை. நம்பிக்கை இல்லாமல் இந்த உலகத்தை வெறுத்தது இல்லை. அதனால்தான் செத்த பிறகு சிவலோகம் என்பவர் பித்த மனிதர் என்று ஊதேடா சங்கம் என்று சூறினார். இறைவனின் சாம்ராஜ்யம் இந்த உலகத்தில் நிலவும், நிலவ வேண்டும் என்று உறுதியாக சொன்னவர். அந்த வாழ்க்கை நம்பிக்கைதான் இறுதி வரை அவரை இந்த மக்களுக்கு பாடுபட தூண்டியது. அவர் வாழ்ந்தது 39 ஆண்டுகளே தான். ஆனால் 39 ஆண்டுகளுக்குள்ளாக அவர் எத்தனையோ 100 ஆண்டுகளாக சொல்லப்பட வேண்டிய விஷயங்களை அவர் சொல்லி முடித்தார். அவரை குவளைக்கண்ணன் கிருஷ்ணமாச்சாரி ஒரு முறை கேட்கிற பொழுது, ஐயா, உங்களை இன்னும் மக்கள் தெரிந்து கொள்ளவில்லையே என்று கேட்கிற பொழுது பாரதியார் சொன்னார், நாம் 400 வருடங்களுக்கு முன்னால் பிறந்து விட்டோம். அதன் பொருள், என்னை புரிந்து கொள்ள இன்னும் 400 வருடங்களாகும். 400 வருடங்களுக்கு தேவையான விஷயங்களை பாரதியார் பாடினார். உலகம் என்பது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு படம் போட்டு காட்டியிருக்கிறார். வெறும் இந்தியாவை அல்ல, தமிழகத்தை அல்ல, உலக மக்கள் முழுவதற்குமான ஒரு திட்டத்தை பாரதியார் கொடுத்தார். உலகத்துக்கு மக்கள் முழுமைக்குமான ஒரு கோட்பாட்டை நமக்கு கொடுத்தார். அந்த கோட்பாடு அன்பு, அந்த கோட்பாடு அருள் உள்ளம், மற்றவர்களுக்கு இறங்குவது, மற்றவர்களுக்கு ஒருவருக்கொருவர் தீங்கு நினைக்காமல் இருப்பது. உலக சமயங்கள் அனைத்தும் எல்லாம் உண்மைதான், ஆனால் ஒரு மதம் மட்டுமே உண்மை இல்லை என்கிற காந்தியின் தத்துவத்தை பாரதியார் முழுமையாக ஏற்றுக்கொண்டார். எனவே சமயத்தின் பெயராலும், ஜாதியின் பெயராலும், இனத்தின் பெயராலும், மொழியின் பெயராலும் உலகத்திலே போர் நிலவக்கூடாது என்பது பாரதியாரின் அழுத்தமான கொள்கை. அப்படி ஒரு உலகம் உருவாக வேண்டும் என்று சொல்லித்தான் அவருடைய நம்பிக்கையை வெளியிட்டார். நிறைவாக பாரதியார் உலகத்துக்கு சொன்ன வார்த்தைகளை நான் கூற விரும்புகிறேன். சென்றதினி மீளாது மூடரே, நீர் சென்றதையே சிந்தை செய்து கொன்றழிக்கும் கவலையினும் குழியில் விழுந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டா, இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணம் அதை தின்னமுற இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருப்பீர். தீமையெல்லாம் மறைந்து போம், திரும்பி வாரா. பாரதியார் புகழ் வாழ்க.
இதுவரை மகாகவி பாரதியாரின் உலக பார்வை எனும் தலைப்பில் பேருரையாற்றியவர் தஞ்சாவூர் வழக்கறிஞர் V.S. ராமலிங்கம் அவர்கள். இத்துடன் இன்றைய நமது இலக்கிய சோலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
விளையாடும் தோழர்கள் எங்கள் உள்ளம் தேங்குருதி தலை கமழ்ந்து